தந்தாயென்றும் தமரல்ல ஆரானன்றார் அடியேனோ அயலார் போலாயர்வேனோ சீரா சிந்தனை திருத்தியாண்ட சிவலோக பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே திருச்சிற்றம்பலம் பார்வதி அருட்கடலாகிய பாலகுஜாம்பாள் சமேத கடம்புவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவ தர்மோத்தரத்திலே 10வது சிவஞான யோக இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ்த்த எண்ணுகிறேன். மனிதர்களாக பிறந்தவர்கள் உலகியல் பலன்களை பெரிதாக எண்ணி அதை மாத்திர அடைந்து விட்டு போகின்றவர்கள். அதற்கு மேலே அருளிலே தலைப்பட்டு அந்த அருளை பெற்று அதன் மூலமாக பரவாமையை பெற்று எப்பொழுதும் பேரானந்தத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களும் உண்டு. அப்படி உலகியலிலே சென்று அந்த உலகியற் பலன்களையே பெரிதாக எண்ணி அமிழ்ந்தி போகின்றவர்கள் ஏராளம். கடவுள் அருளை பெற்று அதனால பரவாமையை பெறுகின்றவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். அதுக்கு அந்த பரவாமைக்கு ஏதுவாக இருப்பது எதுவென்று கேட்டால் சிவஞானம். சிவஞானத்துக்கு ஏதுவாக இருப்பது எதுவென்று கேட்டால் சிவயோகம். அதனாலே சிவயோகத்தினாலே சிவஞானம் உண்டாகும். சிவஞானம் உண்டாகிவிட்டால் அந்த ஆன்மாவுக்கு பிறவி இல்லை. அப்படி சிவஞானம் உண்டாவதற்காக சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் உள்ளன்போடு செருக்கின்றி பணி செய்வதனாலே சிவஞானம் உண்டாகும். பணி செய்வதனாலே சிவஞானம் உண்டாகும், செருக்கில்லாமல் செய்வதனாலே சிவஞானம் உண்டாகும். அப்படி சிவஞானத்தினாலே வந்து பிறவி அற்று போகும். சிவஞானம் பெற்றவன் உலகியலிலே வெறுப்புண்டாகும், திருவருளிலேயே விருப்பம் இருக்கும். அப்படி திருவருளிலேயே விருப்பம் உண்டாகின்ற பொழுது திருவருளை அவனை விடாது சேர்த்து கொள்ளும். இவன் அவரை விடாது, அவன் இவரை விடாது என்பது சித்தியாது. நல்ல மாணவன் நல்லா படிக்கிறவனே வாத்தியாருக்கு விட மனசு வராது, நல்ல ஆசிரியனே மாணவனுக்கு விட மனசு வராது. நல்ல ஆசிரியனிடத்திலே மாணவனுக்கு பற்றிருக்கும், விருப்பமாக இருக்கும். நல்ல ஆசிரியனுக்கு நல்ல மாணவனை விட மனசு வராது. அதுபோல நல்ல பக்குவம் உள்ள ஆன்மாவை இறைவன் விட மாட்டான். பக்குவம் பெற்ற ஆன்மா இறைவனை விடாது. புறம் போகேன் புறம் போகல் ஒட்டேனே என்பார் மாணிக்கவாசகர். நானும் புறத்திலே போக மாட்டேன், இனிமேல் புறம் என்றால் உலகிலே போக மாட்டேன், உன்னையும் என்னை விட்டு போக விட மாட்டேன். சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருடுவது இனியே என்கிறார் அல்லவா. அதனாலே பரமஞானி என்ன பண்ணுவான் என்று கேட்டால் சிவனை விடமாட்டான், சிவன் இவரை விடமாட்டான். அதனாலதான் இவைப்பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கிறார். அதனாலே அப்படிப்பட்ட சிவஞானம் ஒரு பிறவியிலே கிடைப்பதல்ல. சிவஞானம் என்பது சாதாரணம் அல்ல, அதற்கு மேல ஒன்றுமில்லை. சிவஞானத்துக்கு மேல உயர்ந்தது எதுவும் கிடையாது. அப்படி சிவஞானம் பெறுகின்ற வரையிலும் அந்த சிவஞானத்துக்காக அந்த ஆன்மா பாடுபட்டு கொண்டே இருக்க வேணும். அந்த பாடுதான் சரியகிரிய யோகமாகிய பாடுகள். பாடுபடாமல் எந்த பலனும் கைகூடாது, எந்த பலனும் கைகூடாது. உலகியலும் சரி அருளியலிலும் சரி. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர் என்பது அவைவாகு. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர் என்பது அவைவாகு. அதனாலே உலகியற் பலன்களை அடைவதற்கும் பாடுபட வேண்டும். அதுபோல சிவஞானமாகிய அருளை பெறுவதற்கும் பாடுபட வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு பாடுபடுவதுதான் சிவனை நினைப்பது, சிவனை வாழ்த்துவது, சிவத்தியானம் பண்ணுவது, சிவனுக்கு பணி செய்வது, சிவ பூஜையை செய்வது, சிவனுடைய அருளுக்கு தொண்டு செய்வது, அதனால வந்து எல்லா பணிகளையும் சிவனுக்கே அர்ப்பணித்து விடுவது, எல்லா பணிகளையும் சிவனுடைய திருவடியிலே அர்ப்பணித்து விடுவது. எனக்கு இந்த அறிவு வந்தது உன்னாலே, அறிவு வந்தது உன்னாலே, பணி செய்வதும் உன்னாலே, எல்லா உன்னுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணி விடுகிறேன் என்று சிறுக்கன்றி செய்வதனாலே சிவஞானம் உண்டாகும். ஆசானகளம் துகளாயினவன் பேச அனுபூதி பறந்ததுவே என்பது கந்தர் அனுபூதி. ஆசானகளம் துகளாகின்றவரையிலும் பேச அனுபூதி பறக்காது. ஆசானகளம் என்றால் புரியுதா? ஆசானகளம் என்று சொன்னால் உலகப் பொருளிலே வைத்திருக்கிற பற்றுக்கள் அற்ற பொழுதுதான் சிவஞானம் உண்டாகும். ஐயா, உலகப் பொருளிலே இருந்து கொண்டே பற்று அற்றவர்கள் உண்டு. உலகப் பொருளை சுத்தமாக விட்டு விடுவது ஒரு வகை, உலகப் பொருளை சுத்தமாக பட்டினத்தார் போல விட்டு விடுவது ஒரு வகை. அது எல்லாராலையும் இயலாது. பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கே அறிதறி. ஆனா உலகப் பொருளோடு இருந்து கொண்டே பற்றற்றவர்களும் உண்டு. இரண்டு பேருக்கும் சிவஞானம் கிடைக்கும். சுத்தமாக விட்டு விட்டவர்களுக்கும் சிவஞானம் கிடைக்கும். உலகப் பொருளோடு ஒட்டி இருந்து கொண்டே ஒட்டாமல் இருப்பவர்கள், உலகப் பொருளோடு இருந்து கொண்டே ஒட்டாமல் இருப்பவர்கள் சிவஞானிகள். ஈர்ப்பக நாயனார், அவன்நீதி நாயனார், இளையான்குடியார் முதலான நாயன்மார்கள் வாழ்க்கையை பார்த்தீர்களானால் விளங்கும். மனைவியோடு, மக்களோடு, செல்வத்தோடு இருந்தார்கள். ஆனா அதிலே அவர்களுக்கு மனம் இல்லை, பற்று இல்லை. தாமரை இலை தண்ணீர் போல இருந்தார்கள், புளியம்பழம் போல இருந்தார்கள். அடிமுன்னகத்து புறந்தோல் மூடி அடியினுடைய ஆக்கை புளியம்பழம் ஒத்திருந்தேன் என்பது திருவாசகம். அதனால புளியம்பழமானது ஓட்டோடு ஒட்டாது. சிவஞானியா இருக்கிறவன் உலகத்தோடு ஓட்ட மாட்டான், உலகத்துலதான் இருப்பான். புளியம்பழம் ஓட்டுக்குள்ளதான் இருக்குது, ஆனா ஓட்டோடு ஓட்டுவதில்லை. அது போல உலகத்தோடு இருக்கிறான், மனைவியோடு இருக்கிறான், மக்களோடு இருக்கிறான், செல்வத்தோடு இருக்கிறான் என்றால் எல்லாம் சிவன் தந்தது, எல்லாம் சிவனுடையது. யாதும் ஒன்று என் பக்கல் உண்டாயில் அன்னது எம்பிரான் அடியவன். யாதும் ஒன்று என் பக்கல் உண்டாயில் என்ன அவ்வூரை கேட்டு இயற்பகையாறு. யாதும் ஒன்று என் பக்கல் உண்டால் என் பக்கமா ஏதாவது பொருள் இருந்தா அன்னது எம்பிரான் அடியவருடமே, ஐயம் இல்லை நீ அருள் செய்யன். அதான் சிவஞானம். எல்லா பொருளும் தன்னுடையது என்று எண்ணுவது அஞ்ஞானம், எல்லாம் சிவனுடையது என்று எண்ணுவது விஞ்ஞானம். சாமான்யமா வராது, சொல்லலாம் பேசலாம், சாமான்யமா வந்துடாது. இப்ப நீங்க கேட்கிறீங்களா? ஆமான்னு தானே, உண்மைன்னு தானே கேட்கிறீங்க? இப்ப நாளைக்கு எல்லாம் சிவனுடையதானப்பா, இந்த ரேடியோ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னா மனசு வருமா? சாமான்யமா என்னையா மெல்ல மெல்ல பேசி ரேடியாவை கேட்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்படியாக வந்து அந்த அளவுக்கு ஆன்மா உலகப் பொருளிலே பற்று வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு நம்மை பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பந்தம் வீடும் படைப்போன்கான் என்பது திருவாசகம். பந்தத்தையும் படைத்திருக்கிறான், வீட்டையும் படைத்திருக்கிறான். சாதாரணமா அந்த வீட்டை காட்டுறது இல்ல, இந்த பந்தத்திலேயே சுத்திக்கிட்டானடா, சுழண்டுகிட்டானடா, இதிலேயே நீ அமுழ்ந்துறான்னு சொல்லி அமுழ வச்சு அவனையா அவனை தானே வெறுக்க வச்சு அப்புறம் கொடுக்கறான் வீட்டை. எப்போது இதுல வெறுப்பு வருகிறதோ அப்ப வீட்டை கொடுக்கறான் அந்த வீட்டை. அதுவரையில அந்த வீட்டினுடைய தெரியாது. வெற்று இருக்கு வீடு மிக என்றாரு போல இந்த பொருளிலே அவ்வளவு பற்றை தந்திருக்கிறான், அந்த பொருளிலே பற்றை குறைத்து வைத்திருக்கிறான். தீவிரதர பக்குவமுடைய நாலாஞ்சத்தினிவாதமுடைய ஆன்மாக்களுக்கு இந்த பொருளில எள்ளளவு பெற்றிருக்கார். அவர்கள் தான் அந்த நாயன்மார்கள். மனைவியை கேட்டாரா, கூட்டிட்டு போங்க. ஒரு 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 பாயிண்ட் கூட கிடையாது. என்னது பற்று? மனைவி கேட்கிறானேன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கூட கசப்பு கிடையாது. என்ன அவரை கேட்டு ஏற்பகையார், யாது ஒன்று என் பக்கல் உண்டாய், அண்ணன் எம்பிரான் அடியவருடமே, ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும். அதனாலே அப்படி வந்ததனால அவர்களுக்கு என்ன வருது என்றால் சிவஞானம் வந்து விடுகிறது. அழியும் பொருள் போய் விடுகிறது, அழியா பொருள் கிடைத்து விடுகிறது. அழியும் பொருள் போய் விடுகிறது, அழியா பொருள் கிடைத்து விடுகிறது. அழியா பதவிக்கு அவுளதங்கேட்டி பற்றினார். அழியா பதவிக்கு அவுளதங்கேட்டி மருந்து வேணுமா? அனாதியனை மழுமான் கரத்தனை மால்விடையானை மனத்தில் உண்ணி விழியார் புடல் சிந்தி அழு நன்மை வேண்டும் என்று உளியா பிறவி எடுத்து எடுத்து ஏங்கி உழந்த நெஞ்சே, ஒளியா பிறவி எடுத்து எடுத்து ஏங்கி உழந்த நெஞ்சு, அழியா பதவிக்கு அவுளதங்கேட்டி அனாதியனை மடுமான் கரத்தனை மால்விடையானை மனத்தில் உண்ணி விளியார் புனல் சிந்தி அழு நன்மை வேண்டும் என்பது பட்டினத்தார். ஆகையினாலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சிவஞானத்தை பெறுவது, எல்லாவற்றோடு இருந்து கொண்டு சிவஞானத்தை பெறுவது அது பெரிய பக்குவம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சிவஞானத்தை பெறுவதுங்கிறது சாமானியம் இல்லை. எல்லாவற்றோடு இருந்து கொண்டு சிவஞானத்தை பெறுவது சாமானியம் இல்ல. விட்டு விட்டா கூட பரவாயில்ல, ஆனால் எல்லாவற்றோடு இருந்து கொண்டு தொடர்பு வைத்துக் கொண்டே தொடர்பு இல்லாமல் இருப்பது அவர்கள் தான். சிவஞானத்தை பெற தகுதியுடையவர்கள் அவர்களுக்கு தான் சிவஞானம் கிடைக்கும். சாமான்யமா கிடைக்காது. எல்லா பொருளையும் சிவப்பணிக்காக ஆக்கி விடுவது, சிவப்பணிக்காக ஆக்கி விடுவது. அப்படி ஆக்கினால் சிவஞானம் உண்டாகும். அந்த சிவஞானத்தினால என்ன கிடைக்கும் என்றால் அழிவில்லாத பேரின்பம், அழிவில்லாத பேரின்பம். எது அனுபவிக்கும்? உயிர் அனுபவிக்கும், உயிர் அனுபவிக்கும். இல்லையானால், இது கிடைக்கவில்லையானால் என்ன பண்ணும் என்றால் பிறக்கவும் இறக்கவும் பறக்கவும் இறக்கவும் பறக்கவும் இறக்கவுமாகவே இருந்து இன்ப துன்பத்தில் ஆழ்ந்து பல கோடி வரை எடுத்து ஊனை கட்டுப்போகும். அதனாலே தான் சிவஞானத்தை அவசியமாக பெற வேண்டும். சிவஞானத்தை அவசியமாக பெற வேண்டும். பெற வேண்டியவற்றிலே மிக முக்கியமாக பெற வேண்டியது சிவஞானம். அப்படிப்பட்ட சிவஞானம் எதனாலே வரும் என்று கேட்டால், நிஸ்காமியமாக சிவனுக்கும் சிவனடியாரனுக்கும் பணி செய்வதனாலும், சிவனை எப்போதும் சிந்திப்பதினாலும் கிடைக்கும். அதற்கு மேலே எள்ளளவு செருக்கோ அகந்தையோ இல்லாமல் இருப்பதனால சிவஞானம் கிடைக்கும். செய்து விட்டோம் என்று அகந்தை செருக்கு இருந்தால் போச்சு, சிவபூஷனுக்கு செய்து விட்டோம் என்று சொல்லி நினைச்சாலே சிவஞானம் கிடைக்காது. நான் செய்தேன் என்றால் போச்சு, நான் தர்மம் பண்ணினேன் என்றால் போச்சு. யான் என்பவர் தான் என்றவர் முன் ஒளித்தோடி, தான் என்றவர் முன் ஒளித்தோடி, தன்னை இழந்தவர் முன் யான் என்று சென்றிடும் காசி பெறான், காசி கிளம்பவன். யார் தான் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஒளிந்து கொள்ளுகிறானா, தன்னை யார் இழந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு முன்னே போகிறானா, காசி கிளம்பங்குவர் ஒரு சாமி. தான் என்றவர் முன் ஒளித்தோடி, தன்னை இழந்தவர் முன், தன்னை இழந்தவர் முன் யான் என்று சென்றிடும் காசி பெறான். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் அற என்னை இழந்த நலம், என்னை இழந்த நலம் என்று சொன்னால் ஆன்மாவில கூட பற்று இருப்பதில்லை, உயிரில கூட பற்று வைக்கிறது இல்லை. உயிரில கூட பற்று வைக்கலன்னா அப்புறம் மற்றதில் இங்க பற்று வைக்க போறான். நம்ம ஊரு பொருளை கூட விடலை, எல்லாவற்றிலும் வச்சிருக்க, எல்லா பொருளிலையும் ஒண்ணுக்கு ஆகாத பொருள் கூட பற்ற வச்சிருக்கோம், தூக்கி எறிய வேண்டிய பொருள் அதுல கூட பற்ற வச்சிருக்கிறோம். பின்னாடி ஆகும், உடைந்து போன ஓட்டை கூட யாராவது எடுத்து விடுவாரோ என்று சொல்லி அதுல கவனம் இருக்கு. யாராவது எடுத்து விட மாட்டோம், சும்மா தான் கிடக்கு, நமக்கும் பிரயோஜனம் கூடாது, அடுத்து பண்ணுதோ அது ஒண்ணும் பிரயோஜனம், அது எடுத்தாமே விட மாட்டோம். நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு, ஏன் எடுக்கிற என்று சொல்லி வந்தோம். அதனால பரமஞானிகள் ரத்தனத்திலையும் பற்று கிடையாது, தங்கத்திலையும் பற்று கிடையாது, மனைவியிலே பற்று கிடையாது, பிள்ளையிலே பற்று கிடையாது. பிள்ளையில பற்று இருந்தா செய்வாரா திருச்சா காட்டக்குடியிலே, மனைவி மேல பற்று இருந்தா தருவானா, தன் மேல பற்று இருந்தா கண்ணை தோண்டுவானா, கழுத்தா இருப்பானா? சிவனுக்கு செய்கின்ற பணி என்று முட்டுப்பட்டு விட்டது, பசியோடு போனான், கண் நீளம் பூர்த்து விட்டது, காது அடைத்து போய் விட்டது, வாய் புலந்து போய் விட்டது, கால் தடுமாறி தள்ளாடி கீழே விழுந்து விட்டார். அப்படி விழுந்த போது கையில் வைத்திருந்த அந்த கொஞ்சம் அரிசி, சென்னல் அரிசி, செங்கீரை, மாவடு எல்லாம் கீழே கொட்டி போச்சு. கொட்டின இடம் விடார், விட்டுனம் ஒரு பரவான இடத்துல நல்ல இடத்துல கொட்டியிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் பொடுக்கி சரி பண்ணலாம், அதுவும் இல்லாம நல்ல விடாரில் கொட்டி போச்சு. பட்டினியா கிடந்து விட்டு போறாரு, பல நாள் பட்டினியா கிடந்து நெல்ல கூலிக்கு போய் அறுத்துக்கிட்டு வந்து அதவே வந்து அரிசி ஆக்கி அந்த அரிசி மாவடு செங்கீரை கொண்டு போறாரு. போகும்போது பசி கரக்கத்தினாலே சத்து இல்லாமையினாலே கால் தளர்ந்து போய் கீழே விழுந்துட்டாரு. விழுந்த போது கூட இருந்ததெல்லாம் கொட்டி போச்சு. கொட்டின இடமாவது நல்ல இடமா இருக்கக்கூடாது, அது விடாரு நில வெடிப்பு. அப்படி கொட்டி விட்ட உடனே ஆகா சிவபெருமானுக்கு செய்கின்ற பணி இன்னைக்கு முட்டுப்பட்டு விட்டது, அதனால இந்த ஜென்மம் இருப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று அறிவாள எடுத்த கழுத்தை அறுத்தார். அறிவாட்டாய நாயனார், அவருக்கு முதல்ல தாயனாரு, அறிவாளில கருத்தா கழுத்து அறிந்தபடினால அவருக்கு அறிவாட்டாய நாயனார். அப்படி கழுத்தை அறுக்க போகும் போது கழுத்துல வச்சு அறுக்கிறாரு, கையில அந்த விடாறுல இருந்து கையில கையில சிவபெருமான் கையினால பிடிச்சு கொண்டார். விடாறுல இருந்து திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை பிடித்தது போல அறிவாட்டாய நாயனாரையும் கையில பிடிச்சு கொட்டார். பிடிச்சுக்கிட்டு அன்பனே சிந்தின அந்த மாவிடு வல்ல நான் சாப்பிடுறேன் பாரு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சான். விடேல் விடேல்னு சத்தம் கேட்டுச்சான். திங்கிறீனு கவலைப்படாதே, எந்த அளவுக்கு அந்த சுவாமிகளை பற்றுது. அதனாலே அந்த நாயனாருக்கு சிவஞானம் கிடைத்தது. அப்படி தார் என்று தான் என்றவர் முன் ஒழித்தோடி தன்னை இழந்தவர் முன் யார் என்று சென்றும் காசிப்பிரான் ஆகிய பரமேஸ்வரனுக்கு அன்பு செய்வதனாலே சிவஞானம். அன்பு தவத்தால், தவத்தாலே அன்பு, அன்பினாலே சிவஞானம், சிவஞானத்தினாலே சிவன். சிவஞானம் வேறு, சிவன் வேறல்ல. தவத்தினாலே அன்பு, அன்பினாலே சிவஞானம். அன்பும் சிவஞானமும் உண்டு. முற்பகல் அருந்தவம் உயர்ந்து வரும் அன்பால், முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெரும் அன்பால், அந்த தவத்தினாலே பெற்ற அன்பினாலே. இப்படி கேட்க கேட்க என்னமா இருக்கும் கொடுக்கு, ஏதோ ஓரளவாவது அந்த ஞானம், ஓரளவாவது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இது பண்ண மாட்டுறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஏன் நூற்றில் ஒரு 10 பாயிண்ட், 5 பாயிண்ட், 20, 30, 40, 50 அப்படி வந்துடும், வந்துடும். இப்பறவைக்கில் எல்லாம் அடுத்த வரைக்கும் வந்துடும். அவன் பார்த்தானா அக்கியும் விடுவான், அவன் பார்த்தான்னா அக்கியும் விடுவான். ஆகையினாலே இப்படி வந்து முற்பகல் அருந்தவன் முயன்று பெறும் அன்பால் உற்பவம் ஒழிந்தவன் ஒளிந்துடர் ஒழிப்பான் என்பது திருவாதவுடையில் புராணம். மணிக்க வாசகருக்கு சரியான கவலை, மந்திரி வேலை இருந்துட்டு கவலை இருந்துச்சு. மந்திரி வேலை இருக்கணும்னு கவலை இருக்காது, பணத்து மேல பணம் வந்துகிட்டே இருக்கிறதுனால கவலையே இருக்காது. ஆனால் அந்த மந்திரிக்கு கவலையா இருந்துச்சு, இரவும் பகலும் கவலையா இருந்துச்சு, உள்ளத்துல சரியான கவலையா இருக்கு. மாணிக்க வாசகர் மந்திரி வேலையில இருக்கும் போது என்ன கவலை, எப்பொழுது சிவாச்சு, எப்பொழுது ஞானாசிரியன் வருவான், எப்பொழுது ஞானத்தை பெறுவது, எப்பொழுது ஞானாசிரியன் வருவான், எப்பொழுது ஞானாசிரியன் வந்து என்னையும் தன்னையும் கூட்டி வைப்பான், என்னையும் சிவனையும் கூட்டி வைப்பான் என்கின்ற கவலை இரவும் பகலுமாக இருந்தது. அதனால அவர் நினைத்தபடியே ஞானாசிரியன் வந்தான், நிலந்தன் மேல் வந்தான், நீள்கடல் காட்டினான், ஞானத்தை தந்தான், சிவஞானியாக ஆகிவிட்டார். அதனாலே நினைத்துக் கொண்டே இருந்தால் அவர் ஒரு காலத்தில் முடிந்துவிடும். மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாயினியே, மனத்திருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை என்றார் போல. சிவஞானம் கிடைக்க வேணுமா, எண்ணிக்கொண்டே இருங்கள், காலம் வரும்போது கொடுத்துருவான், காலம் வரும்போது கொடுத்துருவான். அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் அவன் தான் நிற்க வேணும், நாம நிற்க முடியாது. வலிய ஒருத்தன் சன்னியாசியா போன திறந்துட்டு போனான்னா அவனுக்கு உண்மையிலே துறவு வராது. வலியனா திறந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, துறந்துட்டு போனோம்னா சிவஞானம் கிடைக்கும், சத்தம் இங்கேயும் தான் கஷ்டமா இருக்குது, சரி போயிடலாம் அப்படின்ட்டு போனேன்னு வச்சுக்க, அங்கிட்டு யார திருச்சி வரலி போட்டு திரும்பி வந்துருவேன், திருச்சி வரலி போயிட்டு திரும்பி வந்துடுவோம், சரி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்து. அது எப்படி வர வேண்டும் என்றால் அதுவா வர வேணும், கடம்போரேஸ்வரரா தர வேணும், அதுக்கு நான் மனு போட்டு போட்டுக்கொண்டு நாம் செய்கின்ற செயலை செய்து கொண்டிருக்கணும். சிவப்பணியை செருக்கின்றி சிவப்பணியை செய்து கொண்டிருக்கணும் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. செருக்கின்றி சிவப்பணியை செய்து கொண்டிருக்கணும், செருக்கின்றி சிவப்பணியை செய்து கொண்டிருந்தால் அவன் தானே தந்து விடுவான். நானேயோ தவன் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன் அமுதவமாய் தித்திக்கின்றவருமான் தானே வந்து. ஐயோ அந்த வாசகத்தை என்னன்னு சொல்றது, நானேயோ தவன் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இந் அமுதவுமாய் தித்திக்கும் ஜோருவான் தானே வந்து எனது உள்ளம் பூந்து அடியேற்கு அருள் செய்து. அதனாலே அப்படி வந்து அவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்க வேண்டியது. அந்த விண்ணப்பத்துக்கு அவன் எப்பொழுது அவன் சாங்ஷன் பண்றானோ பண்ணட்டும், அதை பத்தி கவலை இல்லை. ஆக இப்பிறவியில சிவஞானம் கிடைத்து விடலாம், அல்லது அடுத்த பிறவியில கிடைச்சிடும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நமக்கு சிவஞானம் கட்டாயம் போகணும், சிவஞானத்தை பரவாயில்லை, சிவஞானத்தை அவசியம் பரவாயில்லை. இப்ப பூசை பண்ணாதே படக்கான இல்லையா, பொண்டாட்டி உள்ள இல்லையா, எல்லாம் தான் இருக்குது, நிறைய வச்சிருக்கிறேன். இப்ப அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க பூசைய அல்ல, பண்ணினாலும் பண்ணினாலும் என் தலைவர் இப்படி கிடைக்கிறது கிடைச்சியே தான் தீரும். அதையினாலே அப்படி வந்து இந்த பிறவியில என்ன கிடைக்க வேணுமோ அது கிடைச்சிடும். சிவபூஷை சிவப்பணி எதற்காக செய்கின்றோம் என்று கேட்டால் சிவஞானத்தை பெறுவதற்கோ. ஆகவே அப்படிப்பட்ட சிவஞான யோக இலத்தை இந்த அதிகாரத்துல இந்த ஆசிரியர் பேசுகிறார். முதலில் கணபதி துதி, முதலிலே கணபதி துதி, கணபதியினுடைய அருள் இல்லாம எதுவும் நடக்காது என்பது நம்முடைய சைவ சம்பிரதாயம். உலகத்தார் எல்லாருடைய மற்ற பல மதங்களுக்கும் சம்மதம், பல மதங்களும் இதுக்கு சம்மதம் தான். அப்படி முறையில கணபதியே வணங்குகிறாரு. அந்த கணபதி எப்படி வணங்குறாரு கேட்டா, ஒருவன் இரண்டரை எங்கனும் ஒளிவர ஒன்றி இவன் நின்றவன். அதனால சிவபெருமான் எப்படிப்பட்டவனா, ஒருவன் சிவபெருமான் ஒருவன் ஒருவன்னா வணங்குதா, அவனை போல யாரும் கிடையாது. அப்படியா அவனை போல யாரும் கிடையாது. வேற யாரும் கிடையாது. ஒருவன், அதனால ஒருவன் என்ன ஒருவன் காண்க திருவாசகம், ஒருவன் என்ன ஒருவன் காண்க. அவன் ஒருவன் சொன்ன அவன் தான், ஒருவன் சொன்ன அவன் தான், வேற யாரும் அவன் தான் ஒருத்தன். அத ஒருத்தரே உன்னை ஓலமிட்டாலடின்னு கூட சொன்னார். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தன் தானே, கூட துணைக்கு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கப்ப. அப்ப என்ன என்னன்னு சொல்றது, அவனு ஒருத்தன் தான். தாயுமிலி தந்தையிலி தான் தனியந்தானே, அது அனுபூதியில கந்தர் அனுபூதியில அருமகனார் தன்னம் தனி நின்று அதுதான் தன்னந்த தன்னந்தனின்னு சொல்றது. தன்னந்தனியா போறாய்யா, தன்னந்தனியா இருக்கிறா என்று சொல்றாங்கல்ல, எந்த விதமான ஆதரவும் இல்லாம யாரும் துணை இல்லாம இருக்கிறத தனி என்பதோடு தன்னம் என்று சொல்லி சேர்த்துக் கொள்றது பழக்கம். தன்னந்தனி அறுபுதியில தன்னந்தனி நின்று அதுதான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைப்பதுவோ என்று பேசுகிறார் அருணகிரினார். அதனாலே ஒருவன் என்று சொன்னால் அவன் தான், வேற யாரும் கிடையாது. அதனாலே சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்னார். அப்படிப்பட்டவன் இரண்டு அற எங்கனும் ஒளிவர அயால இரண்டு அறன்ன எல்லா பொருள் ஒளிரும். இரண்டுன்னு சொல்ல முடியாம ஒன்றாக நிற்பவன், ஒருவனாக இருக்கிறான் எல்லா பொருளிலும் ஒன்றாக இருக்கிறார். அது ரெண்டுன்னு சொல், ரெண்டுதான் ஆனா ரெண்டுன்னு சொல்ல முடியாதபடி இருக்கிறான். இப்ப பால்ல இனிப்பு இருக்குது அல்லவா, பழத்துல இனிப்பு இருக்குது அல்லவா, அது ரெண்டுன்னு சொல்றதா ஒண்ணுன்னு சொல்றதா? வடப்பழம் இனிப்பு, அதே மாதிரி பால் இனிப்புன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னு சொல்றது? பழம் இனிப்பு, வாழைப்பழம். அப்புறம் அதுல இருக்கிற உள்ளே உப்பமா இருக்கிற பொருள் என்ன? இனிப்பு. இந்த ரெண்டும் ஒன்றா இரண்டா? ஒன்றுதான். எப்படி ஒன்றுன்னு சொல்றது? பழம் வேற இனிப்பு வேற, இல்ல பழமே இனிப்பு இனிப்பே பழம் அப்படி இருக்குது. அத்துவிதம் சொல்றது, அத்துவிதம் என்று சொல்லப்படுவது. அதனாலே ஒரே பொருளாக தெரியும், இரண்டு தன்மையாக இருக்கு. அதனாலே கடவுள் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், எல்லா பொருளும் இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், நெருப்பில் இருக்கிறான், தண்ணியில் இருக்கிறான், ஆகாயத்தில் இருக்கிறான், உயிரில் இருக்கிறான், எல்லாத்துல இருக்கிறான். ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியாம உள்ள இருக்கிறான். ஆனா பொருள் ரெண்டு தான், ஆனா ஒன்னா தான் தெரியுது. அதனால இரண்டர எங்கனும் ஒளிவர அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசம். ஒளிவர ஒன்றி நின்றவன், அப்படி எல்லா பொருளிலும் ஒன்றி நின்றவன், ஒன்றி கலந்து நின்றவன். காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, இதெல்லாம் இதெல்லாம் புரியுது இல்லையே? காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, காற்றாக இருக்கிறான், காற்றுக்குள்ள அவன் இருக்கிறான், ஆச்சரியம். காற்றுக்குள்ள அவன் இருந்து அதை வீச வைக்கிறான், காற்றுக்குள்ள அவன் இருந்து வீச வைக்கிறான், நமக்குள்ள இருந்து பேச வைக்கிறான். ஒன்றியும் நின்றவன் இருவர் அகம்பாரம் என்றவர்க்கு இகலர அன்று எரி ஒன்றினன். இருவர் அகம்பர அகம்பரம் என்றவர் ரெண்டு பேர். இவரை ஒருவன் சொன்னார, ரெண்டாலும் என்ன பண்ண, நானே பரம் நானே பரம் நானே பரம் என்றான் இரண்டு பேர். நானே பரம் என்றால் நானே கடவுள், பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையால், தம் பேதமையால் நல்லா சொன்னார் மாணிக்கவாசர் வெக்க வர்றாப்புல சொன்னார். பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமை, பேதமன் என்ன? அறிவில்லாமையினால். பேதையன்னா அறிவில்லாதவே, மேதையன்னா அறிவுடையவன். பரமன் அறி என்று இருவரும் தம் பேதமையால் பரமமே யாம்பரமம் என்றவர்தம் பதைப்படும். நானே பரம் நானே பரம்பொருள் நானே பரம் என்று சொன்னார்கள் அல்லவா, அவருடைய பதைப்பு ஒடுங்கும்படியாக செய்தார். பரமன் அறி என்று இருவரும் தம் பேதமையால் பரமமே யாம்பரம என்றவர்தம் பதைப்பு ஒடுங்க, பதைப்பு ஒடுங்க அறனார அழலுருவாய் அங்கே அளவிறந்த வரமாய் நின்றவா துணோக்கமாடாமல். அவர்கள் இருவருக்கு இடையிலே ஒன்றும் சொல்லவில்லை. நீங்கள் கடவுள் அல்லன்னு சொல்லல, நான் கடவுள்னு சொல்லல, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. சொல்லாம நடுவில் நின்ன, எப்படி நின்ன? அளவிறந்த வரவானுன்னு. இவ அளவுபட்டவரா, அவ அளவிறந்தவரா, அதுல ஒரு நயம். இவ அளவுபட்டவர, பரம்னா புரியுதா? உயர்வு, உயர் பரம் என்றால் உயர்வு. இவன் அளவான உயர்வு, இவ்வளவுதான், அஞ்சரை அடிதான் ஆறு அடிதான் இவன். அவை எல்லை இல்லாத அடி அவை. நீங்களா தெரிஞ்சுக்கங்கடா யாரு கடவுள், நீங்களா தெரிஞ்சுக்கங்க, நீங்களா சொல்லல, ஒண்ணும் சொல்லல, ஒண்ணும் சொல்லாம என்ன பண்ண, அற அழல் உருவாய் அங்கே அளவிறந்த பரமாயிருந்தவா துணோக்கமடாம். ஆகையினாலே இரண்டு பேருக்கும் பதைப்பு ஒடுங்கி போச்சு. கடவுளுங்கிற அந்த பேச்செல்லாம் நின்று போச்சு. அப்புறம் தேட ஆரம்பிச்சு விட்டேன். கடவுளுங்கிற பேச்செல்லாம் நின்று போச்சு. நான் கடவுள் நான் கடவுள் சொல்லிருந்தான்ல, அதை விட்டுட்டேன். அதெல்லாம் விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ண, தேட ஆரம்பிச்சு விட்டேன். தானே ஒரு சொல்லியில ஒண்ணு ஒன்றும் சொல்லல. அண்ணாமலையாரு ஒன்றும் சொல்லு. ஆகையினாலே அப்படி இருவர் அகம்பரம் என்றவர்க்கு இகலற, இகலறன்னா அவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ளே உண்டான இரண்டு பேருக்கும் உண்டான பகை நீங்கும்படியாக. ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கும் பகையில விட்டு விட்டு தேடுற, சண்டையில விட்டுட்ட, தானே விட்டுட்டான் சண்டையை. சண்டை போட்டுக்காதீங்கப்பா, நான் தான் கடவுள் அப்படிலாம் சொல்லல, தானே விட்டுட்டான். இகலற அன்று எரி ஒன்றினும், அன்று எரியாக நின்றவர், நெருப்பாக நின்றவன், நீண்டாமாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை. அருமையா சொன்னார். திருவாசகம்னா திருவாசகம் தான் அது. நீண்டாமாலும் தேர்ந்தவன் எப்படிப்பட்டவனா, நீண்டாமால் திருவக்கரமாவதார் எடுத்து உலகத்தெல்லாம் ஓரடி அளந்தவன் வழங்குதா, அப்படிப்பட்ட மாலுனாரு. நீண்டாமாலும் அயனும் வெறுவ, அயனாகிய பிரமதேவனும் பயப்படும்படியாக நீண்ட நெருப்பை, நீண்டாமால் நீண்ட மாலாலேயே காண முடியாத நீண்ட நெருப்பாக இருந்தான். அப்படி எரியொந்தினன் அருளிய ஐங்கரம், அப்படிப்பட்ட சுவாமி யாரு, பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனாகிய சிவருமான அருளிய ஐங்கரன் அப்படி வர்றாரு. கணபதி துதிக்கு அப்படி வர்றாரு. இப்படி அப்பா பெருமை அப்படி சொல்லி அப்பேற்பட்டவனுடைய பிள்ளை, இந்த பிள்ளை எந்த பிள்ளை, இந்த விநாயகராகிய மூத்த பிள்ளையாரு. அப்படிப்பட்ட பெருமையுடையவனாகிய ஒருவனாக இருப்பவன், இரண்டரை எங்கும் இருப்பவன், இரண்டரை எங்கும் இருப்பவன், இருவருடைய அகத்தை ஒடிக்கினவன், அப்படிப்பட்டவனாகிய பரமேஸ்வனுடைய பிள்ளை, ஐந்து கரங்களை உடைய விநாயகன். அப்படி பஞ்சக்கர அணையாக இருக்கின்ற ஐங்கரன் அன்பர்கள் அன்பர்கள் அகவினை நைந்து அற, அப்படிப்பட்ட ஐந்து கரங்களை உடையவனாகிய விநாயக பெருமான் என்ன செய்கின்றான் என்றால், அன்பருடைய அகத்தில் இருக்கிறான், அன்பருடைய அகத்தில் இருக்கிறான், அவர்கள் வினை நையும்படியாக இருக்கிறான். அன்பருடைய அகத்தில் இருக்கிறார். கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர். கைத்தல நரகனி அப்பமோட அவல்கோரி கப்பிய கரிமுகன் அடிவேனு, கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் என்பது திருப்புகள். ஆகையினாலே இப்படி ஐங்கரனாக இருக்கின்றவன் அன்பர்கள் 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 அன்பர் அன்பர்கள் அன்பன் அன்பர்களுக்கு அன்பன் அவர்கள் அகத்தில் இருக்கிறவன் நைந்து அற, அவருடைய அகத்தில் இருக்கிற வினையை தொலைப்பவன். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான், விநாயகனே வெவ்வினையை வேற அறுக்கவல்லான். வினையை அறுக்கும் மற்ற தெய்வங்கள் விநாயகர் வினைய வேறோடு அறுத்துருவாராம். மற்ற தெய்வங்கள் வேற அறுக்கும், அப்புறம் அது தளைஞ்சாலும் தளையலாம், வேறோட அறுப்போம். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனை வேட்கை தனிப்பான். விநாயகனே விண்ணிற்கு மண்ணிற்கு நாதனுமான் தன்மையினார் கண்ணிப்படிமின் கடிந்து என்பது பதினோராம் திருமுறை. அதனாலே வினைய தொலைப்பவன் விநாயகன். அப்படி வினை நைந்தர அன்பு செய், அப்படி அன்பர்களுக்கு அருள் பண்ணுகின்ற கரிமுகன். கரிமுகன் என்றால் யானை முகத்தை உடையவன். யானை என்று சொன்னால் எல்லா பிராணிகளுக்கும் முதல் பிராணியாக இருப்பது யானை, எல்லா தெய்வங்களுக்கும் முதல் தெய்வமாக இருப்பது விநாயகன். பிரணவத்தினுடைய அம்சம் யானை முகம் என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட கரிமுகன் அம்பவளம்புரை கணபதி, அழகிய பவளம்பு என்ற நிறமுடையவன், பவளம் போன்ற நிறமுடையவர் ஐய கணபதி. கணபதி என் களி கண்களே, என் களி கண்களே எல்லாம் என்னுடைய கண்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக களி கூறும்படியாக எனக்கு முன்னே நிற்பான் என்பது இந்த பாட்டு. அவன் முன்னே நின்றால் முடியாத பொருள் கிடையாது. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ பெரிய புராணம். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ இல்லை, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் இல்லை அல்லவா. அதனாலே அப்படிப்பட்ட கணபதி என்னுடைய கண் கழி கூறும்படியாக முன்னே நிற்பான் என்று இந்த தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். கணபதிக்கு தோத்திரம். அடுத்தாற் போல இறைவன் துதி. உரு அரு என்ற உடம்புடன் உருவும் இரண்டு அனுபந்தமும் இருமல பந்தமும் தன் இருமல பந்தமும் மந்த மூவினையும். ஆகையாலே உரு அரு என்ற உடம்புடன், ஆகவே இந்த உயிர் இருக்குதே, உயிர் அருவமா உருவமா என்று சொல்ல முடியாதபடி இருக்கு. உயிர் அரு உடம்பை சொல்லலாம் உருவம்னு, உயிரை என்னன்னு சொல்றது அருவமா உருவமா அது சொல்ல முடியாது. உருவம் என்றும் சொல்ல முடியாது, அருவம் என்றும் சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது, உருவம் என்றும் சொல்ல முடியாது. அப்படி உயிருடைய அளவே சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அது எவ்வளவு பெருசுன்னா, அது திருமூலர் கணக்கு சொல்றாரு, இந்த பசுவினுடைய வாலில் இருக்கிற ஒரு ரோமத்தை வந்து 100,000 கூறு போட்டா எவ்வளவு இருக்குமோ, ஒரு ரோமத்தை 100,000 கூறு போட்டா அதுல ஒரு ஊரு உயிருங்கிறார். அதுதான் தச்சுட்டு உடம்ப ஆட்டிக்கிட்டு அலையுது. உயிர் எவ்வளவு பெருசு. அதனாலே அப்படிப்பட்ட உயிர் உடம்போடு இயங்குகிறது, உயிர் உடம்போடு இயங்குகிறது. அப்படி உயிரோடு உயிர் உடம்போடு இயங்குவது எங்கே என்று கேட்டால் உலகத்திலே. உயிர் உடம்பு அது இயங்குவது உலகத்தில், உலக பொருளை பற்றி. இது எல்லாமே மாயாமலம்னு பேர், இது எல்லாமே மாயாமலம் என்று பெயர். இது உடம்பு உலகமும் மாயாமலம். அப்படிப்பட்ட மாயாமலமும் அந்த மாயாமலத்தை தான் இப்படி சொல்றாரு, உருவரு என்ற உடம்புடன் ஒரு ஒரு உருவ இரண்டு அனுபந்தம். அந்த இரண்டு அனுபந்தங்கிறது நல்வினை தீவினைங்கிறது, நல்வினை தீவினை இரண்டு, நல்வினை தீவினை, அது ரெண்டுமே பந்தம். நல்வினையும் பந்தம், தீவினை பந்தம்னா கட்டு. நல்வினை வந்து பொன் விலங்குன்னு சொல்றது, தங்கத்துல ஒரு விலங்கை செய்து போட்டுட்டேன் ரொம்ப உசந்தவனுக்கு, மட்டமானவனுக்கு இரும்புல செஞ்சு விலங்க போட்டேன், ரெண்டுக்கும் பேர் என்ன விலங்குதேன். நல்ல வசதியான சிறைச்சாலையில் நினைச்சா ஒருத்தனே தகுதிக்கு தகுந்தாப்புல, மட்டமானவனே தாழ்ந்த சிறைச்சாலையில் நினைச்சான். ரெண்டு பேரும் சிறையில் தான் இருக்கிறேன், சிறைச்சாலை அவனுக்கு சௌகரியம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, ஏசி ரூம் கொடுத்துருப்பான், அவன் தகுதிக்கு தகுந்தாப்புல. ஆகையினாலே இப்படி வந்து இரண்டும் பந்தமே, இரண்டும் பந்தமே, இது நல்வினையும் பந்தம் தீவினையும் பந்தம். அதனால நல்வினை தீவினை தீவினை செய்யவே விடாது. நல்வினையை என்ன செய்ய வேணும் என்று கேட்டால் இது சிவன் ஜெயல் என்று எண்ணி செய்வோம், அப்ப தீவனை பட்டாது, தீவனையே செய்யப்படாது. மனவாக்கு காயங்களாலே தீவனையே செய்யப்படாது, நல்வினையே செய்ய வேணும். அந்த நல்வினையும் அவன் செய்ய வைக்கிறான் என்று செய்ய வேணும். இப்ப சிவதர்மபுத்திரன் கேட்கிறோமா, அவன் ஜெயலாலே கேட்கிறோம். சிவதர்மபுத்திரன் சொல்றோமா, அவன் அருளாலே சொல்லுகிறோம். இன்னைக்கு மாகேஸ்வரர் பண்ணுகிறோமா, அவன் அருளாலே நடக்கிறான். இல்ல பிரமாதமா பேசினீங்களே, ஆமா ஆமா ஆமா, எல்லாம் கடம்போனே சொல்லுங்க. கெடுவாய் மனநே கதிகீழ் கரவாது, இடுவாய் வடிவேல் இறைதான் நினைவர். சூடு வச்சா சொல்றாரு அருணவின், கத்தர் அனுபூதியில கெடுவாய் மனநே கெட்டு போவாய், நான் சொல்றத கேடு, தர்மத்தை செய்வாய், வடிவேல் இறைதாள் நினைவாய், வடிவேலினுடைய தாளை நினைவாய், தர்மத்தை அவன் தான் செய்ய வச்சான் நினை. ஆகையினாலே இந்த நல்வினை ஆகிய இரண்டு அனுபந்தமும் ஆகிய கன்மமலமும் மாயாமலமும் கண்மமலமும் பந்தமும் இருள்மல பந்தமும், இருள்மல பந்தங்கிறது ஆணவமலம். இருள்மலம்னாலே உங்களுக்கு தெரியும், ஆணவமலத்துக்கு இருள்னே பேர், ஆணவமலத்துக்கு இருள். அதுதான் மாணிக்க வாசர், இருளிடத்து உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்களும் தருள்வது நீ என்ன. இருட்டுல பிடிக்க முடியாதுல்ல ஆளு, நான் இருட்டுல பிடிச்சு விட்டேங்கிறாரு. யாரு சொல்ற மாணிக்க வாசர், இருட்டில் ஆள பிடிக்க முடியாது இல்ல, ஆனா இருட்டில பிடிச்சு விட்டேனார். எந்த இருட்டில், ஆணவமலமாய் இருட்டில உன்னை பிடிச்சு விட்டேனார். ஆணவமலத்தோட உயிரோட ஆணவமலம் இருக்குது, கடவுளும் இருக்கிறார் அது பின்னாடி. இது இதுல கூட வருது, கடவுள் எப்படி உயிர் எப்படி இருக்குன்னா, உயிரோடு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ற முடியல, உயிருக்கு உயிராக சொல்றோம் இல்ல. சரி, அதே மாதிரி ஆணவமலமும் உயிரோட தான் இருக்குதான். எப்படிப்பா இதுவும் அது இருக்கிறது, ஒளியும் இருள் எப்படி ஒரு இடத்துல இருக்கிறது, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அருமையான பாட்டு, ஒளிக்கு என்னவா இருக்கு, எப்படி இருக்கு ஒளி இருக்கு, இப்ப இதுல என்ன இருக்குது, இப்ப ஒளி இருக்குது, சரி இந்த ஒளி நின்று விட்டால் அது மெட்ராஸ் போயிட்டு அப்புறம் வர்றது இல்ல, இங்கேதான் இருக்குது. இது மேலிடும் போது அது ஒளித்துக் கொள்ளுகிறது, அது மேலிடும் போது இது ஒளித்துக் கொள்ளுகிறது. ஒளிக்கும் இருளுக்கு ஒன்றே இடம், ஒன்று மேலடியில் ஒன்று ஒளிக்கும் மெனினு இருள் அடராது உயிர்க்குயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துளையனும் திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேனே என்பது கொடிக்கவி. ஆகையினாலே இப்படி இருள்மலபந்தமாகிய ஆணவம் மலத்தோடு இருக்கிற உயிர், ஆணவ மலமும் கண்ம மலமும் மாயாமலமும், ஆணவ மல கண்ம மல மாயாமலம், இந்த உண்மைகள் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறதா சைவ சித்தாந்தம். இது தெரிஞ்சுக்கிட்டா சைவ சித்தாந்தத்துல ரத்தனமுனே பெறுவாங்களா சித்தாந்த ரத்தனம். ஆணவ மலம் எங்க இருக்கிறது? உயிரோட தான் இருக்குது. கண்ம மலம் எங்க இருக்கிறது? செய்து கொண்டே இருக்குது, செய்வதெல்லாம் கண்மம். அதுக்கு மேல இது சஞ்சரிக்கிறது பற்றி வச்சிருக்கலாம் எங்க? எல்லாம் மாயாமலத்துல. அதனால மும்மை மலம் அறுவித்து முதலாய முதல்வன் தான் அமையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவியை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு வருவார சோவேலா. மும்மை மலம் அறுவித்து மூன்று மலமும் போனாத்த உயிர் சுத்தமாகி சிவனோடு சேரும். சுத்தமான பொருள் சுத்தமான பொருளோடு சேரும், அசுத்தமான பொருள் சுத்தமான பொருளோடு சேராது. பரமேஸ்வரோடு சேராது, சேர முடியாது. அவனே இதை பார்த்து சுத்தம் பண்ணி அப்புறம் எடுத்துக்கிறான். அவனே கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்குழுவோர் எழுந்தருளி செங்கமல, அவனே வந்து அவளை விட்டு சுத்தம் பண்ண வச்சு, அவளை விட்டு சுத்தம் பண்ண வச்சு, வீட்டுக்காரியை விட்டு சுத்தம் பண்ண வச்சு இந்த பயலை நம்மோட சேர்த்துக்கலாம். அப்படி அவ்வளவு வேலை பண்றான் பாவம். ஆனா கொஞ்சம் நம்ம தான் மனக்கடணும், கொஞ்சம் முயற்சி ஒண்ணா போதும் அவன் அந்த அளவுக்கு அவன் வேலை செய்யறான். நீ அப்ளிகேஷனை போட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்பது போல வழங்குற. ஆகையினாலே இப்படி ஆணவம் மலமும் கண்ணம் மலமும் மாயாமலமும் கூடிய மூன்று வகையான அழுக்கோடு இருக்கின்ற இந்த உயிர், உடம்புல இருக்கிற அழுக்கு போக மாட்டேங்குது, குளிக்க குளிக்க போக மாட்டேங்குது, என்னமா சோப்பு போட்டாலும் போக மாட்டேங்குது. உயிரோட இருக்கிற அழுக்கு சாமானியம் அல்ல, அந்த அழுக்கை போக்குவது. அதனாலதான் அழுக்கோடு திரியும் சிறு குடிலினாரு மாணிக்கவாசகர், அழுக்கோடு திரியும் சிறு குடில் இது சிதைய கூவாய் கோவையே கூத்தா காத்தாட்டுள்ளும் குருமணியே என்பது திருவாசகம். ஆகவே அப்படி இந்த மூன்றும் மலமாகிய அழுக்கும் பந்தமும் முயந்த இருமல பந்தமும் அந்தமும் இணை இன்புற இன்பு இன்புற முழுவில்லாதவனும் முடிவில்லாதவனாகிய முடிவில்லாததாக இருக்கிற பேரின்பம் நம்மை வந்து சேரவும் எங்கு நிற்க மர கலந்து நிற்பவனும் தூயவனும் இன்ப சுரூபனும் ஆகியவன் சிவபெருமான். அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் நமக்காக பாடி வைத்திருக்கிறான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? நமக்காக பாடி வைத்திருக்கிறான் வேத சிவாகமங்களை பாடி வைத்திருக்கிறான், சிவாகம என்கின்ற நூலை பாடி வைத்திருக்கிறான். அந்த சிவாகம என்கின்ற நூலிலே இருக்கிற சொல்லும் பொருளும் அவனும் அவளுமாக இருக்கிறாள். இது பிடித்துதி சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட பொருள் இருக்கிறதே, சொல்லு இருக்கிறதே, அந்த சொல்லு அவன் பொருள், சொல்லு அவள் பொருள் அவன், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் என்பது அபிராமி என்றாதி. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் சுவாமியும் அம்பாள் எப்படி இருக்க சொல்லும் பொருளுமாக இருக்கிறார்கள், சொல்லும் பொருளுமாக இருக்கிறார்கள். இப்ப இது பழம் என்று சொன்னால் பழம் என்பது சொல், அந்த உருவமாக இருக்கிற பொருள் பொருள், சொல்லும் பொருள். இப்படி எல்லாவற்றிற்கும் சொல்லும் பொருளுமாக இருக்கும். ஆனால் சொல்லு சொல்லு சொன்ன உடனே அந்த பொருள் வந்து விடுகிறது, அந்த பொருள் நினைவுக்கு வந்து விடுகிறது. ஆக சொல் வந்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அதனால ஒளிமை ஒளிமயமாக ஒளி வடிவாக இருப்பது, சொல் ஒளி வடிவாக இருப்பது, பொருள் உருவமாக இருப்பது. சொல்லு காதுக்கு கேட்பது, பொருள் கண்ணுக்கு தெரிவது. பொருள் கண்ணுக்கு சொல்லுக்குள்ளே பொருள் இருக்குது, சொல்லுக்குள்ளே பொருள் இருக்கிறது. சொல்லுக்குள்ளே பொருள் இருப்பது போல உலகம் பூராவும் சிவசக்தி, அதுக்குள்ளே சிவம் இருக்குது. அதனால அவன் அவள் சொல்லு அவள் பொருள் அவன். அதனால பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரியும் பிரித்து பார்த்து சாமியும் கூடப்படாது, இரண்டும் ஒரே பொருள் என்று எண்ணிக்கூடணும். பரமேஸ்வரன் இல்லாமல் பரமேஸ்வரி இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சொல்லு இல்லாமல் பொருள் இல்லை, பொருள் இல்லாமல் சொல்லு இல்லை. ரேடியோ சொல்லு வந்துருச்சா, அப்புறம் இது இல்லாம எப்படி பேர் வரும்? அதனாலே சொல்லு இல்லாமல் பொருள் இல்லை, பொருள் இல்லாமல் சொல்லு இல்லை. ஆகவே சொல்லும் பொருளும் போல சிவமும் சக்தியும் இருக்கிறார்கள், சொல்லும் பொருளும் போல சிவமும் சக்தியும் இருக்கிறார்கள். இப்படி சிவாகமுடியில இருக்கின்ற சொல்லும் அதுல இருக்கின்ற பொருளுமாக பரமேஸ்வரனும் பரமேஸ்வரி இருக்கிறாள் என்று சொல்லி அந்த சாமிக்கு இப்படி வணக்கம் சொல்லாது. இவர் சொல்ற வணக்கமே ஒரு மாடலாக இருக்கும். அதற்கு மேல சிவஞான யோகம்னு ஆரம்பிக்கிறார். சிவஞான யோகம், துன்பத்தை உண்டாக்கும் குற்றத்திற்கு இடமான பிறப்பு நீங்கவும். பிறப்பு நீங்கவும், பிறப்பு இருந்தா என்ன வரும்? துன்பம் வந்துடும். பிறப்புன்னு இருந்தா குற்றம் கட்டாயம் பண்ணுவான். மனுஷன் இருந்துட்டா ஏதாவது ஒரு வகையில குற்றம் பண்ணுவான், குற்றம் பண்ணாம இருக்க மாட்டான். ஏதோ ஒரு வகையில பண்ணுவான். கொஞ்சம் அதிகமா பண்றவன் இருக்கிறேன், கொஞ்சமா பண்றவன் இருக்கிறேன், ரகசியமா பண்றவன் இருக்கிறேன், வெளிப்படையா செய்யறவன் இருக்கிறேன். ஆனா எல்லாம் குற்றம் பண்றவன், தெரியாம பண்றவன், அதே ரகசியமா செய்யறது. ஆக உயிர்கள் என்ன, உயிர்கள் என்று சொன்னால் குற்றம் உடையது. என்ன காரணம்? குற்றம் உள்ள ஆளோட சேர்ந்து இருப்பதனாலே குற்றத்தை பண்ணுது. குற்றம் உள்ள ஆளோட தானே சேர்ந்து இருக்குது, அதனால குற்றத்தை பண்ணுது. நல்லவன் சேர்ந்து இருந்தா சிகரெட் குடிக்க மனசு வராது. பெரிய மனசு இருக்கிறான்னு வச்சுக்க, பயந்துகிட்டு குடிக்க மாட்டேன், அவன் போன முற்பாடு குடிப்பான், உண்டா இல்லையா? அது போல பெரியாருடன் சேரல் பேரின்பமே என்பது திருமந்திரம். பெரியோருடன் கூடல் பேரின்பமாமே என்பது திருமந்திரம். அதனாலே குற்றமாகிய பொருளாகிய அணவங்கண்ணமாயிய மலத்தோடு கூடி இருப்பதனாலே உயிர் குற்றமுடையதாகிறது. இந்த குற்றத்தினாலே பிறப்பு உண்டாகுது. பிறப்பு வந்து தண்டனது, பிறப்புங்கிறது இந்த ஆன்மாச்சி இதை குற்றத்திற்காக கொடுக்கிற தண்டனை. 10 மாசம் உள்ள சிறையில கிடக்குதா? ஐயோ சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. பிறக்கும் போது சொல்ல முடியாது சுகம், வளரும் போது சுகம். அதனால என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு இந்த செய்த குற்றத்துக்கு தண்டனை. பிறப்பு என்றால் இது செய்த குற்றத்திற்கு தண்டனையை தந்திருக்கிறான் கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட குற்றமாகிய பிறப்பு நீங்கவும் அறிவு இன்பம் வந்து பொருந்தவும். அதனாலே ஞானம் வந்து ஞானத்தினால இன்பம் வந்து பொருந்தவும். யாம் சொல்ல புகுந்த ஞான யோகத்தை கேட்பாயாக. யாரு சொல்ற? முருகன் அகத்தியருக்கு சொல்றார். நான் சொல்ல போகிற ஞான யோகத்தை கேட்பாயாக. குற்றமற்ற அறிவாற்றலுடைய மலங்களில் இருந்து நீங்கிய கடவுளின் வடிவத்தை குற்றம் இல்லாததாய், மலங்கள் இல்லாததாய், குற்றம் இல்லாததாய், மலங்கள் இல்லாததாய் விளங்குகின்ற கடவுளினுடைய வடிவத்தை, கடவுளினுடைய திருமேனிய திருவடிவத்தை, அந்த திருவடிவத்தை ஆசிரியர் முன்பே ஆராய்ந்தறிந்து மாணாக்கருக்கு அறிவித்தல் ஞானம். ஆசிரியராயிருக்கிற ஞானாசிரியன், உண்மையான ஞானாசிரியன் அவன் என்ன செய்வான் என்று கேட்டால், அந்த ஞானாசிரியன் தான் கடவுளை கண்டு, இதுதான் கடவுள் என்று கண்டதெல்லாம் கடவுள் அல்ல, கண்டதெல்லாம் கடவுள் ஆகாது, கண்டதெல்லாம் கடவுள் ஆகுமா? ஆகாது. பின்ன எது கடவுள்? எது பிறப்பு இறப்பு இல்லாது இருக்கிறதோ அது கடவுள், எது கடந்தும் கலந்தும் இருக்கிறதோ அது கடவுள், எது கடந்தும் கலந்தும் இருக்கிறதோ அது கடவுள், எது பிறப்பு இறப்பு இல்லையோ அது கடவுள். ஆகையினாலே பிறப்பு இறப்பு உண்டுன்னு சொன்னா அது கடவுள் அல்ல, அது உயிர். பிறப்பு இறப்பு உடையது என்று சொன்னால் அது என்ன அந்த பேரு? அதுக்கு உயிர்னு பேரு, அது கடவுள் ஆகாது. கடவுள்னு அதை வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவன் அவனுடையவனே, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் மெஞ்ஞானத்தை பெற்றவன் என்ன செய்வான் என்று கேட்டால், அந்த மெய்க்கடவுளை கண்டு விடுவான், மெய்க்கடவுளை கண்டு விடுவான். அந்த மெய்க்கடவுளுடைய திருவடிவத்தை தான் மனத்திலே தியானித்து அந்த வடிவத்தை ஆசிரியர் மாணாக்கனுக்கு அறிவித்து விடுவான். அந்த வடிவத்தை, அந்த கடவுளை மாணாக்கனுக்கு அறிவிப்பான், மாணவனுக்கு அறிவிப்பான். அப்படி அறிவித்தாரானால் அறிவிப்பான். அப்படி அறிவித்தல் தான் ஞானம் என்று பெயர், ஞானம் என்று பெயர். விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம். இப்ப பணம் வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்க முடியாதுங்க, தெரியுமா? பணம் வச்சிருக்கிறவன்டா யாராவது போனாலே பயந்துக்குவான், ஏதாவது வந்து கேட்டுட்டான்னா உண்டா இல்லையா? இப்ப நான் என்கிட்ட வந்தா பயப்பட மாட்டேன், என்ன வேணுமோ கேளு, எதுல வேணாலும் கேளு, சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்ன குறையாது அது குறைஞ்சு. அதனாலதான் அவன் பயப்படுறது, வேற ஒண்ணுமே இல்ல. 10 லட்சத்துல இல்ல, 1 லட்சத்தை எடுத்துட்டா என்ன ஆகும்? 9 ஒண்ணு எடுத்தா, 8 ஒண்ணு எடுத்தா, இப்படி நம்மளுது அப்படி இல்லை, அப்படி இல்லை. இது கொடுத்தாலும் குறை ஒழிய, கொடுத்தாலும் நிறைவொழிய குறை கூடாது. வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தனாலும் கொள்ளத்தார இயலாது. கொடுத்தாலும் நிறைவொழிய குறை கூடாது. கள்ளர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தைய பொருள் இருக்க உலகலாம் உருதடி உலால் உதயம் என்பது ஒரு பாட்டு. நான் சொல்லிக்கலாம், இருந்தாலும் பணம் மாதிரி இது வேலை செய்யுமா? பணம் பாதாளம் மட்டும் பாயுமே, இது எவ்வளவு தூரம் பாயுங்கன்னு தான் பாயுது. ஆகையினாலே ஞானத்தை பெற்ற பரமஞானிகள் என்ன பண்ணுவார்கள் என்றால், இந்த ஞானத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்று எண்ணுவார். பணக்காரன் அப்படி நினைக்கவே மாட்டேன், எல்லாரும் பணக்காரன் யாராவது நினைப்பானா? அவன் இருக்கிறதையும் நம்மகிட்ட கொடுத்து விட்டு அவன் ஒண்ணும் இல்லாம போனும் நம்ம பணக்காரன் நினைப்பான். உண்மையே உண்மை இது. அடுத்து விட்டுக்காரன் கொஞ்சம் பணக்காரன், அந்த சுத்தம் நமக்கு வந்துருச்சுன்னா இன்னும் நம்ம ஏழை இப்ப 4 கோடி இருக்குது, 5 கோடி ஆகுமே, 5 கோடி 10 கோடி ஆகுமே அப்படிதான் நினைப்பான். ஞானி அப்படி அல்ல, ஞானத்தை பெற்ற விஞ்ஞானிகள் அப்படி அல்ல. இந்த ஞானத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்று எண்ணுவார்கள். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அறிய என்பராவரமே. ஞானிக்கும் இந்த அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் பார்த்தியா? அதனாலே பரமஞானிகள் என்ன பண்ணுவார்கள் என்றால், எல்லாரும் ஞானத்தை பெற வேணும், எல்லாரும் ஞானத்தை பெற என்ற அந்த எண்ணம் வந்துவிடும். ஏன்னா அது குறைவில்லாதது. அதே தாய்மாரா சொல்றாரு, காகம் உறவு கலந்துண்ண கண்டீர், காகம் உறவு கலந்துண்ண. இந்த காகத்துக்கு இருக்கிற புத்தி கூட நமக்கு இல்லையே. ஒரு இறைய கண்டு விட்டால் அது என்ன பண்ணுது? கத்தி கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிடுது. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர், அகண்டாகார சிவ போகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விடுமுன் புதிப்பதற்கு, தேகம் விடுமுன் புதிப்பதற்கு சேரவாறும் ஜகத்தீரே தாய்மானார். அது எவ்வளவு பேர் வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு பேர் வேணாலும் அனுபவிக்கலாம். அந்த பெரின்பத்தை எவ்வளவு பேர் வேணாலும் அனுபவிக்க தீரவே தீராது. அனுபவிக்க அனுபவிக்க வளர்ந்து கொண்டே இருக்கு. அதனாலே வாங்கன்னு கூப்பிடுறார், அதனாலே வாங்கன்னு கூப்பிடுறார். ஆகையினாலே அப்படி பேரின்பத்தை பெற்ற பரமஞானி எல்லாரும் பெற வேண்டும் என்று எண்ணுவான். ஆகையினாலன அந்த ஞானியானவன் தன்னுடைய சீடனுக்கு பரமேஸ்வருடைய திருவுருவத்தை அறிவிப்பான். அந்த அறிவிப்பது ஞானம். அழிவில்லாத கடவுளுடன் ஆழ்ந்த தியான நிலையில் வேறுபாடு இன்றி கலத்திருத்தலே அறிதலே யோகம். ஆகையால அப்படிப்பட்ட அறிவித்த அந்த கடவுளோடு தியான நிலையில இருந்து தான் வேறு அது வேறு என்கிற நிலையில்லாமல் ஒன்றி தியானத்தில் இருப்பதுதான் வந்து யோகம் என்று உயர். ஞானத்தையும் யோகத்தையும் சொல்றார். விஞ்ஞானத்தினாலே கடவுளை விஞ்ஞானியாயிருக்கிற ஆசிரியன் கண்டு விஞ்ஞானத்தை பெற விரும்புகின்ற சீடனுக்கு அறிவிக்க, அந்த சீடன் அந்த வடிவத்தோடு ஒன்றி இருந்து நினைக்கின்றது யோகம். விளங்குதா? யோகம் என்றால் கூடுதல் என்பது பொருள். யோகம் என்றால் கூடுதல் என்பது பொருள். கூடுதல்னா சிவத்தோடு சீவன் கூடுதல், சிவத்தோடு சீவன், அதுதான் யோகம். இப்ப செல்வம் வந்து நம்மோடு கூடணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? செல்வம் நம்மோடு வந்து சேரணும்னா அதுக்கு என்ன பாருக்கணும்? யோகம் இருக்கணும், யோகம் இருக்கும். அது போல இந்த யோகம், சிவன் வந்து நம்மோடு சேருவது யோகம், சிவனோடு நாம் சேருவது யோகம். நீ வேற எனாதிருக்க, நான் வேற எனாதிருக்க, நேராக வாழ்வதற்கு அருள் ஊற என்பது திருப்புகள். ஆகையினாலே இப்படி அலற்பு அல்லல் பிறப்பு அவலாவிக்கு அற உற அறிவு ஆனந்தம் சொல்ல தொடங்குவோம். கேள் ஞான யோகம் துகள் தீர்சக்தி மலத்தினும் மலத்தினும் அநாதிமுத்தன் மயம் உணர்ந்து உணர்த்தல் ஞானம். உழப்பு இலா அவனுள் வேறு அற்று உரைதலை உணர்தல் யோகம். உழப்பிலா அழிவில்லாத அவனுள் வேறு அற்று வேறற நின்று, சிவம் வேறு தான் வேறு என்கின்ற நிலையிலாமல் நின்று உரைதலை உரைதலை அப்படி ஒன்றுதலை உணர்வது யோகம், உணர்வது யோகம். ஆகையினாலே இப்படி நல்ல ஆசிரியன் கிடைக்கணும். அதுக்கு என்ன யாரு கிடைக்கணும்? நல்ல ஆசிரியன் கிடைக்கணும். சரணகவலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகடஜட மூடமட்டிங்கிறார் அல்லவா, அதனாலே நல்ல ஆசிரியன் கிடைத்து அறிவித்தான்னா அதை நல்ல சிசியனும் பெற்றான்னா யோகம்தான். நல்ல மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கிடைச்சுன்னு வச்சுக்க, அது என்னன்னு சொல்றது யோகம். அவனுக்கு 1.5 லட்சம் சம்பளம், இவளுக்கு 2 லட்சம் சம்பளம்னா எப்படி யோகம் பாருங்க. அதுபோல ஆசிரியனும் ஜீடனும் இருக்கணும். ஆசிரியன் ஞானத்தை கொடுக்கிறான் என்றால் அந்த ஞானத்தை விருத்தி பண்றவனா இருக்கணும். விளங்குறா? கம்பர் சொன்னாரு, கம்பர் சொன்னாரு வந்து இந்த தாடகை மேல அம்ப விட்டாரெல்லாம் கீழே இறங்கிவாரு. தாடகை மேல அம்ப விட்டாரா? தாடகையினுடைய நெஞ்சு எப்படிப்பட்டதுன்னா வைர கல் போன்றது, வைர கல் போன்றது, குண்டெல்லாம் துளைக்க முடியாது அவ உடம்ப. அப்படிப்பட்டவளுடைய உடம்புல ராம அம்ப போட்டா அதான் முதல் சண்டை, ராமன் சண்டை அதான் முதல் சண்டை. அந்த அம்பு மார்பிலே பாய்ந்தது, முதுகுப்புறமாக பொற்று கொண்டு வந்து விட்டது. மார்பிலே பாய்ந்ததும் வெளியில வந்ததும் ஒரே நேரத்தில்டானார். 10 மணி 10 நிமிஷத்துக்கு அம்ப போட்டா அம்பு மார்பில, 10 மணி 10 நிமிஷத்துக்கு வெளியில வந்துருச்சு. அவ்வளவு வேகம் அந்த ராமனுடைய அம்புக்கு, அவ்வளவு கெட்டியான உடம்புல. அது எது போலடான்னு ஓம சொன்னாரு. பொல்லாதவனுக்கு நல்ல பெரியவர்கள் புத்தி சொன்னா எப்படி அவனுடைய மனசுல தங்காமல் உடனே போய்விடுமோ அது போல அந்த அம்பு வச்சான. பொல்லாதவனுக்கு பெரியோர்கள் நல்ல புத்தியை சொன்னால் எப்படி தங்காமல் உடனே அதை விட்டு விடுவானோ, மறந்து விடுவானோ, அது போல அந்த அம்பு ஒடியே போச்சிடானார், குத்துக்கிட்டு போயிச்சிடானார். சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நரத்தினால் மேல் விடுதலும் வைர குன்ற கல்லுக்கு நெஞ்சில் தங்காது அப்புறம் கலந்து கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளன போயிட்டேன் என்பது கம்பராமாயணம். ஆகையினாலே இப்படி நல்ல ஆசிரியன் கிடைத்து நல்ல சீடனும் கிடைத்து விட்டால் அவனுக்கு யோகம் தான், விளங்குதா? ஆகையினால அந்த யோகம் நமக்கு கிடைக்க வேணும் என்று சொல்லி கடம்புவனேஸ்வர அருளாலே நமக்கு, அவர் நினைச்சா கிடைக்கும். அதனாலே அவருடைய அருளாலே, முற்றிலாமலையம் அருளாலே நமக்கு அந்த சிவஞான யோகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பஜே. இது பெரிய இயல், ரொம்ப பாடுபட்டு சொல்லணும், ரொம்ப கவனமாக கேட்கணும், எல்லாம் குறிப்பெழுதி வச்சுக்கணும். சாமானியமாக அது கிடைக்காது, அதனால ரொம்ப கடிகாரத்தனமாக கடிகாரத்தனமாக கேட்கணும். கேட்கறது கடிகாரத்தனமாக கேட்கணும், சொல்றது ரொம்ப கடிகாரத்தனமாக சொல்லி ஆகணும். விஷயம் அப்படிப்பட்ட விஷயம், சாதாரணமா புன்னரசங்கர் கதை அல்ல. கருப்பத்தூரி பிறவாதே கனக பாடுலாதே திருப்போர் பாதமூதி சிறக்க பாலி தருள்வாயே பரப்பத்தாரே குறியோனே பரத்த பாலே கனியோனே திருக்கை தேவர் கொடியோனே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே. நம பார்வதி பதே வான்முயில் வளாது வெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்கனற்றவன் வேள்வி மல்க மேன்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகம் இல்லாம் பார்வதி பதையே.